السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நமது ஓல்டு சனாயா தாவா சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கு நியூ சனாயா இஸ்கான் பகுதியில் உள்ள இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயரின் பள்ளிவாசலில் மாலை நேரத்தில் நமது ஓய்வு நேரங்களையும் கூட பொறுப்பெடுக்காமல் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நேரங்களை ஒதுக்கி வைத்து இந்த இடத்தில சிறலாக ஆண்களும் பெண்களும் ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி சரியாக 9:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாம். ஷேக் அவர்கள் இன்று கெஸ்டாக வந்தார்கள், எனவே அவர்களும் உங்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று பெண்கள் பகுதியிலும் அவர்களுடைய துணைவி அவர்கள் ஆலிமா அவர்கள் பெண்களுக்கு நல்ல முறையில் மஷா அல்லாஹ் இன்று வகுப்பு நடத்தியிருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். எனவே ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி, 3 பேர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்ஹம்துலில்லாஹ் இந்த நேரத்தில் நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா வகையிலும் மார்க்கத்தை எப்பொழுதும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்தில் ஒரு தடவை பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த நேரத்தில் எனக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலையங்கம், நாம் செய்யக்கூடிய சில நல்ல காரியங்களால் நமது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அது எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் நமக்கு நிறையவே சொல்லி காட்டுகிறது. எந்த அமல்களை நாம் செய்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் ஓரளவு தெரிந்து கொள்ளலாம். அது சம்பந்தமாக நிறைய ஆயத்துகளும் நிறைய ஹதீஸ்களும் உள்ளன. என்றாலும் சுருக்கமாக நமக்கு நேரம் இருக்கின்ற வரை எவ்வளவு அளவுக்கு நாம் பார்க்க முடியுமோ இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பொதுவாக மனிதனை பொறுத்தவரையில் பாவம் செய்யக்கூடியவங்க தான், அந்த பாவங்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னிக்க ரெடியாக இருக்கிறான், தயாராக இருக்கிறான். ஆனால் நாம் கேட்க தான் நம்ம தயாராக இருக்கல. அதுதான் பெரிய துரதிருஷ்டவசம். நம்முடைய தேவைகளை இங்கே நம்ம கேட்குறோம் ஓப்பனாக, ஆனால் அல்லாஹ்ட அதை விட கூடுதலாக நம்ம கேட்கணும், ஆனால் நம்ம கேட்கறது இல்லை. நம்முடைய தேவைகளையும் அல்லாட்ட கேட்கறது இல்லை, நாம் செய்த பாவங்களையும் அல்லாடத்தில் பிழை பொறுக்க தேடவும் இல்லை. இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆனால் மனிதன் எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர் தான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நிச்சயமாக ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த தவறு செய்யக்கூடிய ஒரு சிறந்தவர் யார் என்றால், அல்லாஹ்விடத்திலே தனது பாவங்களை ஒப்புக்கொண்டு அதன் பக்கம் திரும்பாமல், அந்த பாவங்களின் பக்கம் திரும்பாமல் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடுகிறார்களா, இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தவறு செய்பவர்களையே சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்ன தௌபா செய்யக்கூடியவங்க தான். பண்பாந்த சகோதரர்களை, நம்ம எத்தனையோ பாவங்களை செஞ்சிருப்போம், 1-2 பாவங்கள் கிடையாது, நம்முடைய கண்ணு எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கும், நம்முடைய நாவு எத்தனையோ பாவங்களை செஞ்சிருக்கும், நாம் செய்ய கை, நம்முடைய காலு, இப்படியே எத்தனையோ பாவங்கள் அளவு எடுக்க முடியாத அந்த அளவுக்கு நிறைய பாவங்களை நம்ம செஞ்சிருப்போம். என்றைக்காவது நம்ம அதை அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொண்டு எத்தனை தடவை நம்ம தௌபா செஞ்சிருக்கிறோம், என்றைக்காவது அல்லாஹ்விடத்துல அழுவு புலம்பி தனிமையில சுஜூது செய்து துவா செய்து அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சிருக்கிறோமா என்பதை நம்ம சிந்திக்கணும். ஏன் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌபா செய்பவர்களை நேசிக்கின்றான். பாருங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை பாவ மன்னிப்பு கோருபவர்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் வந்து அவன்கிட்ட வந்து நம்ம வந்து நேசம் பெறணும் அப்படின்னு சொன்னா நம்ம தௌபா கேட்கணும். எல்லாம் நான் செய்த பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டா கேட்கிறவங்களை அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் சொன்னா நேசிக்கிறான். நேசிக்கிறதோடு மட்டும் கிடையாது, அல்லாஹ் அவருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அப்ப நம்ம எத்தனை தடவை தௌபா செஞ்சிருக்கிறோம் அப்படின்றத சிந்திக்கணும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களை, இதுக்கு சின்ன சின்ன பாவங்கள்னு நிறைய செஞ்சிருப்போம் இல்லையா, இதற்கு நிறைய வசனங்களும் ஹதீஸ்களும் நமக்கு பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகின்றன என்பதற்கு நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயம் 7வது வசனம், இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றாங்க, கவனிங்க, வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி லனுகஃபிரன் அன்ஹும் ஸய்யிஆதிஹிம் வலநஜ்ஸியன்னஹும் அஹ்ஸனல்லதி கானூ யஅமலூன். அதாவது எவர்கள் ஈமான் கொண்டு நற்காரியங்களை செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிப்போம், மட்டுமல்ல மேலும் அவர்கள் அமல்களை செய்ததனால் அதற்காக மிக அழகான கூலியும் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். இப்ப இங்க கவனிங்க, ஆரம்பத்துல ஈமான், முதல்ல ஈமான் வந்து நம்மகிட்ட இருக்குமே, ஆனால் அதை தொடர்ந்து நாம அமல் செய்தால் நல்ல காரியங்களை நாம் செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம இதற்கென்று தௌபா கேட்காமல பாவ மன்னிப்பு கேட்காமல அல்லாஹ் நம்முடைய சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னிக்கிறதோட மட்டுமல்லாம நல்ல கூலிகளையும் அல்லாஹ் என்ன செய்யறான் கொடுக்கறான் அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். அப்ப பாருங்க, ரஹ்மான் எவ்வளவு கருணையாளன்னு பாருங்க. நம்ம ஒருவர்கிட்ட தப்பு செஞ்சா நம்ம மன்னிப்பு கேட்கணும், ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல பாருங்க, ஈமான் இருந்தா போதும், நல்ல காரியம் செஞ்சா போதும், நம்முடைய சின்ன பாவங்களை அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்கா அழிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்ப நல்ல காரியங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய சிறு பாவங்களை மன்னிக்கின்றான் என்பதற்கு இது ஒரு ஒரு பெரிய ஒரு சான்று. இதே மாதிரி சூரத்து முஹம்மது என்று சொல்லக்கூடிய 47வது அத்தியாயம் 2வது வசனம், அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் சொன்னா, வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வஆமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மத் வஹுவல் ஹக் மிர் ரப்பிஹிம் கஃபர அன்ஹும் ஸய்யிஆதிஹிம் வஅஸ்லஹ பாலஹும். அல்லாஹ் இங்க என்ன சொல்றான் பாருங்க, எவர்கள் ஈமான் கொண்டு நற்காரியங்களையும் செய்கிறார்களோ மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை, இது உண்மையானது, ஹக்கு, இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்று எவர்கள் பூரணமாக நம்பிக்கை கொள்கிறார்களோ இவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவோம், மட்டுமல்ல இவர்களுடைய காரியங்களையும் அல்லாஹ் சீர்திருத்தமாக்கி விடுவான். இந்த இடத்துல பாருங்க, ஈமான் இருக்கணும், நல்ல காரியம் செய்யணும், அடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை நம்பணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும். இவ்வாறு பின்பற்றினால் அல்லாஹ் பாவங்களை சிறு பாவங்களை மன்னிப்பதோடு நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அல்லாஹ் சீராக ஆக்கி விடுவான். நம்ம காரியங்களை கஷ்டம் இருக்காது, அது சீராக ஆகிடும், இலகுவாக ஆகிடும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாக்களிக்கிறான். இப்ப இந்த ரெண்டு வசனத்திலையும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஈமான் இருக்கணும், நல்ல காரியம் செய்யணும். இப்ப ஈமான் நல்ல காரியம் செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. அப்ப இது எவ்வளவு பெரிய பாக்கியம், இதை கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். அப்ப நம்மகிட்ட வந்து ஈமானும் நல்ல காரியம் இல்லாதனால தான் நம்முடைய காரியங்கள் எல்லாமே கஷ்டமா இருக்குது, பிரச்சனைகளா இருக்குது. அப்படி மாத்தி வழங்குங்க, எவர்களிடத்துல ஈமானும் இல்லையோ நல்ல காரியம் இல்லையோ பாவமும் அப்படியே இருக்கும், மட்டுமல்லாம அவருடைய காரியம் வந்து சீராக ஆகாது, சீர் குலைந்து விடும், பிரச்சனை தான் வரும். இப்ப ஈமானும் நல்ல காரியம் செய்ய செய்ய அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், அதோட நம்முடைய காரியங்கள் அல்லாஹ் என்ன செய்வான், சீர்படுத்துவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், வாக்களிக்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனம் சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயம் 65வது வசனத்தை கவனியுங்கள். வலவ் அன்ன அஹ்லல் கிதாபி ஆமனு வத்தகவ் லகஃபர்னா அன்ஹும் சையாதிஹிம் வல அதுகல்நாஹும் ஜன்னாத்தின் நஈம். நிச்சயமாக வேதம் வழங்கப்பட்டவர்கள், அவர்கள் ஈமான் கொண்டு தக்குவாவோடு அல்லாஹுவை பயந்தும் நடந்தால் அவர்களுடைய பாவங்களை நாம் மன்னித்து விடுவோம், மட்டுமல்ல உயர்தரமான அந்த சுவர்க்க சோலைகளில் நிச்சயமாக அவர்களை நுழைத்து விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். அப்ப இங்க கவனிங்க, ஈமானும் இருந்து அல்லாஹுடைய பயமும் சேர்ந்து இருந்த தக்குவா நம்மிடத்துல இருந்ததுன்னு சொன்னாலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடுவான், மட்டுமல்ல அல்லாஹ் சுவர்க்க சோலையில நுழைவிக்க செய்து விடுவான். இப்ப நம்ம சொர்க்கத்துக்கும் போயிடலாம், நம்முடைய சின்ன பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். அப்ப இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்ப இங்க ஈமானும் இருக்கணும், தக்குவாவும் இருக்கணும். தக்குவா இல்லாதனாலதான் நமக்கு எல்லா பிரச்சனைகளுமே வருது. தக்குவா இருந்தா அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கின்றானோ அப்படி நம்ம நடப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நடப்போம். ஆனா அப்படி நடக்கிறது கிடையாது. இப்ப இந்த மாசம் பாருங்க, ரபியுல் அவ்வல் 14வது தேதி, அந்த மீலாது விழாலாம் தாண்டி போயிருச்சு, ஆனா ஊர்ல இப்ப கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுக்குன்னு பல விழாக்கள், பள்ளிவாசலுடைய அலங்காரம், வெளியே ஊர்வலம், எத்தனை மின்சார செலவுகள், சீரியல் லைட்டுகள், அதே மாதிரி பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பஜனை பாடல்கள், இப்படி வந்து புத்தாடை அணிவது, இப்படி நிறைய செலவுகள் மீலாது நபி என்ற பெயரால செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ஆனா இது என்ன காரணம், அவங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நேசிப்பது என்பது இப்படி கொண்டாடுவதா, பிறந்த நில பிறந்த தின விழாவை கொண்டாடுவதா அப்படின்னு சொன்னா இல்ல. காரணம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டல. ஆனா இங்க ஈமான் வந்து அல்லாஹுவை ஈமான் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை பின்பற்றினாதான் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் இந்த ஒரு நடப்பு எந்த மீலாது நபி என்று கொண்டாடக்கூடிய இந்த தினத்தை பொறுத்தவரையில் உண்மையிலேயே குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு காட்டி தராதது என்பதை புரிந்து கொள்ளணும். அப்ப எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது அப்படின்னு சொன்னா அது எப்பொழுதும் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசம் ரபியுல் அவ்வல் 12வது நாள்ல மட்டும் இருக்கக்கூடாதுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுவதால் நபிகளாரின் மீது நாங்க வந்து அதிகமா நேசிக்கிறோம் அப்படின்னு ஆகாது. நாம என்ன சொல்றோம் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க கொண்டாடாதீங்க. நீங்க அவர்கள் மேல உங்களுக்கு ஒரு மஹப்பத் இருக்குமே ஆனால், ஒரு பிரியம் இருக்குமே ஆனால், அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாங்க. அதான் பாயிண்ட். அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரியத்தை எப்படி செஞ்சாங்க, எப்படி தொழுதாங்க, எப்படி உது செஞ்சாங்க, எப்படி தூங்கினாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி தெருவுல நடந்தாங்க, எப்படி கொடுக்கல் வாங்கல செயல்பட்டாங்க, இப்படி அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க அதை அன்றாடம் கொண்டு வாருங்கள் என்று நாம என்ன செய்யணும் சொல்றோம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை நம்ப வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை பின்பற்ற வேண்டும். அவ்வாறு இருக்குமையானால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமது சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அடுத்தது பாருங்க, சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 31வது வசனம். பொதுவாக நம்ம பெரும் பாவங்களை, பெரிய பெரிய பாவங்களை நம்ம செய்யாம விலகி இருந்துட்டாலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய சின்ன பாவங்களை மன்னிச்சிருவாங்க. பெரிய பெரிய பாவங்கள் இருக்குதா இல்லையா, அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது, இது மாதிரி லிஸ்ட் இருக்கா இல்லையா? இந்த பாவங்களை நம்ம செய்யாம இருந்து விட்டாலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய சிறு பாவங்களை என்ன செஞ்சிருவான், மன்னித்து விடுவான் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். பாருங்க, இன் தஜிதனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் சையாத்திக்கும் வ நுதுஹில்கும் முதுஹலன் கரீமா. நீங்கள் உங்களுக்கு தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி இருந்தால் உங்களுடைய பாவங்களை நாம் அழித்து விடுவோம், மட்டுமல்ல உங்களை கண்ணியமான இடத்திலே நுழைத்து விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். அப்ப சொர்க்கத்தில் அல்லாஹ் கண்ணியமான இடத்துல நுழைச்சிருவான், மட்டுமல்லாம நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப இந்த இடத்துல என்ன விளங்குதுன்னு சொன்னா, பெரும் பாவங்கள் இருந்து நம்ம தவிர்ந்து விட்டால் நம்முடைய சிறு பாவங்கள் மன்னித்து விடுவான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், மட்டுமல்லாம நம்ம சொர்க்கத்தில் நுழைத்து விடுவான். அப்போ இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ பெரும் பாவங்கள்ல இருந்து நம்ம முற்றிலுமாக தவிர்ந்து இருக்கணும். அதனால சின்ன பாவங்களை செய்திடலான்னு கிடையாது, எல்லாவற்றிலும் தவிர்ந்து இருக்கணும். நம்ம அறியாம செய்த சில சூழல் கைதிகளால சில பாவங்களை நம்ம செஞ்சிருப்போம், அதெல்லாம் என்ன செஞ்சு அழிந்து விடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். பெரும் பாவங்களை செய்தா அது அல்லாட்ட தௌபா செய்தாதான் அந்த பாவங்களை எல்லாம் என்ன செய்வான், மன்னிப்பான். இதை நாம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி பாருங்க, நல்ல காரியங்களை செய்தால் நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னோமா இல்லையா? அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்சு, நீங்கள் ஐந்து வேளைகள் தொழுகிறோமா இல்லையா, கடமையான தொழுகை, இதை முறையா பின்பற்றினால், அடுத்தது ஒல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆத்தி, ஒரு ஜும்மா தொழுகை அடுத்த ஜும்மா வரைக்கும், இப்படி. அதே மாதிரி ஒரு ரமலானு இலா ரமலான, ஒரு நோன்பு ரமலான்லேருந்து அடுத்த ரமலான் வரையிலும், இந்த பாவங்கள் இதற்கு இடைப்பட்ட பாவங்கள் இருக்குமா இல்லையா, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னித்து விடுவான். கஃபாராத்துல் லிமா பைனஹுன்ன, இவற்றிற்கும் மத்தியில நடைபெற்ற சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான். எப்படி? ஐங்கால தொழுகையில அதுக்கு இடைப்பட்ட சுபுகளைந்து லொஹருக்கு இடைப்பட்ட சின்ன பாவங்களை செஞ்சிருப்போம், லொஹர்லேருந்து அசருக்கு இடைப்பட்ட சின்ன பாவங்களை செஞ்சிருப்போம், இப்படி ஐந்து நேர தொழுகைக்கு மத்தியில சின்ன சின்ன பாவங்களை செஞ்சிருப்போமா இல்லையா, அல்லாஹ் இதை மன்னிச்சு விடுவான். மட்டுமல்ல ஒரு ஜும்மாலேருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த ஜும்மா நம்ம தொழுது இருப்போம், அடுத்த ஜும்மாவுக்கு நம்ம தொழுவ போகும், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட சின்ன சின்ன பாவங்கள் இருக்குமையானால் அதை அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்புறம் பாருங்க, இதையும் தாண்டி அங்க அனுதினமும் செய்த பாவம், முதல்ல அஞ்சு நேரம் தொழுகிறது, அடுத்தது ஒரு வாரத்திற்கு இடைப்பட்ட சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுறது, மூன்றாவது விஷயம் பாருங்க, ஒரு ரமலானும் இல்ல ரமலான, ஒரு ரமலான்லேருந்து ஆரம்பிச்சு அடுத்த ரமலான் வரைக்கும் என்னென்ன சின்ன பாவங்களை நம்ம செஞ்சிருப்போமோ அந்த பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, இப்ப ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் அடியார்கள் மீது எவ்வளவு கருணை உள்ளவனாக இருக்கிறான் பாருங்க. இப்படி எல்லாம் செஞ்சா நம்முடைய சிறு பாவங்கள் எவ்வளவு மன்னிக்கப்படும், இதை நம்ம செஞ்சிருக்கிறோமா, முறையை நம்ம பின்பற்றி இருக்கிறோமா, ஐங்கால தொழுகையை தொடர்ச்சியா நம்ம தொழுது இருக்கிறோமான்னு சொன்னா ஒரு கேள்விக்குறிதான். நிறைய மக்கள் அடிக்கடி எத்தனை மேடைகள்ல தான் பேச முடியும், திரும்ப திரும்ப சொல்றோம். பொதுவாக வந்து சமூக சேவைன்னு சொல்றவங்க, அதே மாதிரி வந்து தாவா பணி செய்யறவங்க, இது மாதிரியான பொது காரியங்களை செய்யறவங்க, இதெல்லாம் செய்யறது அல்லாவுக்காக வேண்டிதானே, இஹ்லாஸோட தானே செய்யறாங்க. ஆனா இந்த இஹ்லாஸ் வந்து எப்படி எடை போட முடியும்னா, அவங்க முதல்ல தொழுகையாளியா இருக்கணும், ஃபஜ்ரு தொழணும், உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது, இஷா தொழுவணும். அப்ப இஷா தொழுவாம ஃபஜ்ரு தொழுவாம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருந்தா இதுல என்ன, இவங்கள்ட்ட என்ன இந்த பணியினால அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்துல்லா இப்னு ஜுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் வந்து காஃபிர், முஸ்லீமே கிடையாது, ஆனா அவர்கிட்ட சமூக சேவை நிறைய இருந்துச்சு ரசூலுல்லா இஸ்லாசருடைய காலத்துல. நல்லா கவனிக்கணும், அப்துல்லா இப்னு ஜுதான் சாட்டா சொன்னா இப்னு ஜுதான் விளங்கிக்கங்க. அப்ப இவங்க வந்து என்னன்னு சொன்னா சமூக சேவை அப்படி வாரி வழங்குவாங்க, மக்களுக்கு ஏழைகளுக்கு அப்படி கொடுப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களை பார்த்து ரசூலுல்லா இஸ்லாத அவங்கள்ட்ட அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யார் ரசூலுல்லா, இந்த மனிதருக்கு ஏதாவது அல்லாஹ்விடத்திலே பயன் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய சேவை செய்யறார், அந்த சேவைக்காவது கூலி இருக்குமான்னு கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பதில முடிச்சிடுறாங்க, ஏமா அவரு ஒலம் யக்குல் யௌமன் ரப்பிகஃபிர்லி, ஒரு நாளாவது யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்கலையே அவரு. அப்படின்னா அர்த்தம் அல்லாஹ்வை அவர் வணங்கல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல. அப்படின்னு இருக்கும்போது அவர் என்ன சேவை செய்தாலும் அல்லாஹ்கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பூஜ்யம் தான். இப்ப இங்க நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னா, நாம பணிகள்ல ஈடுபடக்கூடியவங்கள்ட்ட வந்து குர்ஆன் வாழ்க்கையில இருக்கணும், சுன்னா வாழ்க்கையில இருக்கணும், அடிப்படையாக தொழுகை கடமையான தொழுகை அது இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் டியூட்டிக்கு போறோமா இல்லையா, எவ்வளவு சிரமமா இருந்தாலும் அது கஷ்டப்பட்டு என்ன செய்யற போயிடும், ரேடியா போக முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்தா மட்டும்தான் தவிர்த்துக்கிறோம். ஆனா அதை தவிர்த்து எல்லா நிலையும் போயிடும். ஆனா அதுக்காண்டி எப்படி எந்திரிக்கிறோம்? காலையில தூங்கினால அந்த நேரம் வரும்போது எப்படி எந்திரிக்கிறோம்? அப்ப நம்ம எந்த காரணமும் சொல்ல மாட்டிருக்கிறோம். ஆனா தொழுகைக்குன்னு வரும்போது கொஞ்சம் டயர்டு மூலவி, கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, எல்லாம் டூட்டி போயிட்டு வந்து படுத்து ஓய்வு எடுப்பார், அப்ப தொழ வரமாட்டார். 8 மணி நேரம் 12 மணி நேரம் மசாலா அங்க நின்று வேலை செய்வார், உட்கார்ந்து வேலை செய்வார். ஆனா அல்லாஹ்வை வணங்கறதுக்குன்னு சொன்னா பிரச்சனை, நிறைய பேரை பார்க்கணும் அப்படி. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறது, சவுதியினுடைய சட்டம் என்ன, டியூட்டியில இருந்தா எல்லாரும் தொழுகை டைம்ல தொழ போயிருவாங்க, நிர்பந்தத்தினால நிறைய மக்கள் போறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு சட்டம் இல்லைன்னா போக மாட்டாங்க. அப்படி இருந்துமே அந்த நேரத்துல தொழாம நிறைய மக்கள் போன் பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த தொழுற அந்த கேப்ல நைசா பள்ளிக்கு போகாம அங்க தொழுறதுக்குன்னு பள்ளியில ஒரு அது ஒரு இடம் வச்சிருப்பாங்க, பள்ளி மாதிரி செட்டப் பண்ணிருப்பாங்க தொழுகைக்குன்னு ஒரு கம்பெனியும். ஆனா இவன் என்ன செய்வோம், தொழாம அந்த நேரத்துல வீட்டுக்கு போன் அடிக்கிறது, ஒளிஞ்சு மறைஞ்சு தொழுகை முடிச்சோம்னா கரெக்டா தொழுகையாளி மாதிரி வந்து நிக்கிறது. இப்படியும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, பெரிய கை சேதங்க, நஷ்டங்க. இப்ப இப்படி இருந்தானா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பானா? மன்னிக்க மாட்டான். அப்போ ஐங்கால தொழுகைகளை நம்ம சரியா என்ன செய்யணும், முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்ய உணர்த்த முடியுது. அடுத்தது என்னன்னு சொன்னா, தௌபா கேட்கிற ஒரு பழக்கம் கொண்டு வரணும். அல்லாட்ட அடிக்கடி யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கேட்கக்கூடிய ஒரு வழக்கம் வரணும். அது வர்றதே இல்ல பெரும்பாலும். எப்ப வரும் தெரியுமா? சரியா நோயா இருக்குமே, ஒண்ணுமே முடியாம ரொம்ப பெண்டு கலண்டு போய், இதுக்கு பிறகு எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எத்தனை மருத்துவம் செஞ்சாலும் ஒன்னும் நடக்காது பாத்தீங்களா? அப்பதான் நினைப்பான், அடே நம்ம நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறோம், அதனாலதான் அல்லாஹ் இப்படி வேதனை கொடுக்கறானோ, அதனால அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு அப்ப வர்ற இபாதத்தை பார்க்கலாம். அப்படி முன் சஃபுல நின்று தொழுகிறது, இபாதம் செய்யறது, தான தர்மம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டான், ஜெயப்பிலேருந்து ஒரு காசு வெளியே வராது, கணக்கு பாத்துக்கிட்டே இருப்பான். இந்த நேரத்துல மறுபடி நம்ம கொடுக்கணும், உயிர் போயிடக்கூடாது. நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரும், ஹார்ட் அட்டாக் வரும்போது அந்த நேரத்தில் அந்த அட்டாக் வர நேரத்தில் உள்ள அந்த உயிர் மேல உள்ள பயம் எப்படி இருக்கு தெரியுமா? சொல்ல முடியாது, அப்படி பயப்படுவாங்க. ஆனா எல்லாம் சரியாயிருச்சுன்னு வைங்க, அட்டாக் வந்து புழைச்சிக்கிடுவாரு, அது மாதிரி தீராத நோய் வந்து டேப்லெட்டை போட்டு புழைச்சிக்கிடுவாரு, இப்படின்னு வந்துருச்சுன்னா பழைய கதவு திரும்ப திறந்துரும், முன்னாடி இருந்த மாதிரியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஆமா சரியாயிருச்சு இப்போ. அப்ப அல்லாஹ்வுடைய பயம் என்பது இந்த சோதனை வரும்போது மட்டும்தான் நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. அப்போ இந்த தௌபா செய்யக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட வரணுங்க, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தௌபா செய்யக்கூடிய ஒரு பழக்கம் வரணும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எல்லாரும் தெரியும், அவங்களுடைய முன்னாடி செய்த பாவங்கள் பின்னால் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், மன்னிச்சிட்டான். அப்படி தெரியுமா தெரியாது? எல்லாத்துக்கும் தெரியும் தானே. சரி, இப்போ எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக அல்லாஹ் கொடுத்துருக்க ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இப்படி இருந்தும் அவன் வந்து அல்லாட்ட தௌபா கேட்காம இருந்தாங்களா? தௌபானா என்ன? அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்கறது. இப்படி செய்யாம இருந்தாங்களா? ஏன் அல்லாஹ் மன்னிச்சிட்டானே, நான் எதுக்கு அல்லாட்ட கேட்கணும் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாங்களா? இல்ல, அதான் ஆச்சரியம். இப்ப எத்தனை தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபா செஞ்சாங்க? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்பாங்க? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்பாங்க? 100 தடவை. சுப்ஹானல்லாஹ், 100 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஒவ்வொரு நாளும் 100 தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவங்க வந்து அல்லாஹ் மன்னித்து விட்டாலும் அந்த 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க பாருங்க. அது மாதிரி மட்டும் இல்ல, அது அவங்க சொர்க்கத்திலேயே முதல் முதலாக அவங்க தான் நுழையக்கூடிய மா மனிதர். இவ்வளவு சிறப்பு இருந்தும் ஏங்க 100 தடவை கேட்கணும் அல்லாட்ட பாவ மன்னிப்பு? கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா? சரி, நமக்கு அந்த மாதிரி உத்தரவாதம் இருக்குதா? எனக்கோ உங்களுக்கோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் நமக்கு இருக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இல்ல, அப்படின்னா உத்தரவாதம் இல்ல. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட அவங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து அடிக்கடி பாவ மன்னிப்பு கேட்கணும்ன்ற என்ன ஏற்படுதுன்னு சொன்னா, நம்ம 100 தடவை இல்ல, அதை விட கூட கேட்கணும், 1,000,000,000 கேட்டாலும் காணாது, அந்த அளவுக்கு நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம் இல்லையா? அப்ப இதை நம்ம சிந்திக்க அன்பாந்த சாப்ப தௌபா ஒரு பழக்கம் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் வரணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம பாவங்களை செஞ்சிருக்கிறோம், உள்ளமெல்லாம் கருப்பா இருக்குது, வெளியே தான் தோற்றம் அழகா இருக்குது, உள்ளுக்குள்ள பிரச்சனை தான். இப்ப இந்த கசடுகளை அழுக்குகளை எப்படி தொடச்சி எடுக்கிறது? அல்லாட்ட தௌபா செய்யணும், தொழுது அல்லாட்ட அழுது புலம்பி எல்லாம் மன்னிச்சிருன்னு கேட்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மன்னிப்பே கேட்காம அல்லாஹ் ரூஹை எடுத்துட்டான்னு சொன்னா கொஞ்சம் செஞ்சு பாரு. அல்லாஹ் உயிரை கைப்பற்றிட்டான், உங்களை அறிய உயிரை எப்போ எடுப்பான்னு யாருக்கும் தெரியாது இல்லையா, யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் திடீர்னு எடுத்துட்டான், நிலைமை என்னவாகும்? சில நேரங்களில் இந்த மாதிரி பேசும்போது மௌலவி கொஞ்சம் பயங்காட்டுற மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மூத்து மறுமை இப்படின்னு சில இடங்கள்ல பேசுனா கொஞ்சம் பயங்காட்டுற மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏப்பா இது யதார்த்தத்தை சொல்றோம், உண்மையே சொல்றோம். இதுல என்ன பயங்காட்ட? பயம் காட்டதான் செய்யணும். குரான சொல்லும் போது ஆசையும் ஊட்டணும், அச்சத்தையும் ஊட்டதான் செய்யணும். ரெண்டும் சேர்த்தான் கொடுக்கணும். நல்லதை செஞ்சா சொர்க்கம், அதையும் நம்ம சொன்னமா இல்லையா? அதுதான் சிறப்பான வாழ்க்கை அப்படின்றத சொன்னோம். இப்ப என்ன சொல்றோம் சொன்னா, அல்லாஹ் திடீர்னு உயிரை கைப்பற்றினால், நம்ம மன்னிப்பு கேட்கல, தௌபா செய்யல, இப்ப உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா என்ன நிலைமை? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அன்பார்ந்த சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவர் எங்க நுழைந்து விடுவார்? சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவார். எவருடைய பேச்சினுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைகிறதோ அவர் எங்க போய் விடுவார்? தஹலல் ஜன்னா, சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டோம் சொன்னா அவ்வளவுதான், லா இலாஹ சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் செய்வாங்க. ஒரு ஒரு நபித்தோழர் கேட்கிறாங்க, ஒரு நபித்தோழர் வந்து என்ன செய்யறாங்கன்னா கேள்வி கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அவர் வந்து திருடினாலுமா? அவர் திருட்டுத்தனத்தில் இருக்கிறார், ஆனா லா இலாஹ சொல்றார். ஓ இன் சரிக்க, அவர் திருடினாலும் சொர்க்கத்துக்கு போயிருவாரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா அப்படித்தான் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப கேட்கிறாங்க, ஓ இன் ஷரிப, அவர் மதுபான போதையை அருந்தினாலும் அவர் சொர்க்கத்துக்கு போயிருவாரா அப்படின்னு கேட்கிறாங்க சஹாபி. ஆமான்னு சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, கேட்கிறாங்க, ஒயின் ஜனா, அவர் வந்து விபச்சாரம் புரிந்தாலுமா சொர்க்கத்துக்கு போயிருவார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. இந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி இருந்தா எல்லாம் செய்யலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம். இன்னைக்கு பெருமாள் அப்படித்தான, எல்லா தப்பையும் செஞ்சுக்கிறது, கடைசியில எல்லாம் மன்னிச்சிரு, நோய் வரும்போது எல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி நினைக்கிறது நிறைய பேர். அதெல்லாம் உயிர் போறதுக்கு எத்தனையோ வருஷம் இருக்குது, நமக்கு வயசு நிறைய இருக்குது, இப்ப உயிர் போமா? போகாது. உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனை இல்லை, அப்ப நல்ல ஒரு நீண்ட காலம் வாழ்வோம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். தொழுகை, இபாதத்து, சுன்னத்து எல்லாம் பின்னாடி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிருவாங்க. இப்படிதான் நடக்குது, என் நடைமுறை இப்படிதான் இருக்கு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு இருந்தா பிரச்சனை. அப்ப சொன்னாங்க, அடுத்தது ஆப்பு வைக்கிற மாதிரி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க? சொன்ன ஒலா லா யஸ்னி அஸ்ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். நல்ல கவனிங்க, ஒரு விபச்சாரன், தகாத உறவை மேற்கொள்ளக்கூடியவன், அவன் அதை செய்யற நேரத்தில் ஈமானோடு இருக்க மாட்டான்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அந்த ஜினா செய்யக்கூடிய அந்த தகாத உறவை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாய் இருக்க மாட்டான்னு சொன்னாங்க. அப்ப அவன்கிட்ட ஈமான் அந்த நேரத்தில் பிடுங்கப்பட்டு விடும். அடுத்து சொன்னாங்க, ஒலா யஷ்ரபு ஷாரிப் ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமின். குடிகார போதை அருந்துபவன், அவன் அருந்துற நேரத்தில் அவன் மூமினாக இருக்க மாட்டான். திருடுபவன் திருடுற சமயத்தில் அவன் மூமினாக இருக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சாங்க. நமக்கு விளங்குதா? இப்ப விளங்குதா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம், அவன் வந்து திருடினாலும் சரி, விபச்சாரம் செஞ்சாலும் சரி, அல்லது போதை அருந்தினாலும் சரி, அப்படி கிடையாது. எப்படின்னு சொன்னா, அந்த நேரத்தில், அதாவது திருடுற நேரத்தில் அவன்கிட்ட ஈமானே இருக்காது, போதை இருந்துற நேரத்தில் ஈமானே இருக்காது, அதே மாதிரி தகாத உறவை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஈமானே இருக்காது. இப்ப நம்ம நினைக்கணும், அந்த நேரத்தில் உயிர் போயிருந்தா? இதான் பாயிண்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்ல வர்றாங்க. அப்போ அந்த அந்த தவறுகளை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உயிரை எடுத்தா அப்ப அவன்கிட்ட ஈமானே இருக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. அப்ப ரொம்ப கவனிக்கணும், பயப்படணும் இந்த விஷயத்துல. நம்ம எத்தனையோ சமயங்கள்ல ஈமானே இல்லாம இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாம இருக்கிறோம், அல்லாஹ்வை வணங்காம இருக்கிறோம். பேர்ல முஸ்லீம், செயல்ல பார்த்தனா காஃபிர், ரெண்டு ஒண்ணுதான். பேர் மட்டும் தான் நம்ம அடையாளத்துக்கு முஸ்லீம் இருக்கு, இக்காமல இஸ்லாம்னு போட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பேர்ல இஸ்லாம்னு இருக்காது, கயிறு இஸ்லாம்னு இருக்கும், முஸ்லீம் அல்லாத ஒன்று இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? இக்காமாவில இந்த பேர்ல தான் வித்தியாசமே தவிர செயல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதான். என்ன காரணம், ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க தொழ மாட்டாங்க, இவரும் தொழ மாட்டாரு. அவங்கள்ட்ட இஸ்லாம் தான் என்னன்னு தெரியாது, இவரும் இஸ்லாம் தெரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்தல, முயற்சி செய்யல. இம்மாதிரியான மார்க்க இதோபதேசங்கள் நடக்கும் சொன்னா அதெல்லாம் தேவையில்லைங்க, எதுக்கு இங்க வந்தா என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எப்படி நேரங்களை கழிக்கிறாங்களோ அது மாதிரி நேரங்களை கழிக்கிறது. இப்படி ஏ டு செட் முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட என்ன செயல்பாடு இருக்குமோ அப்படியே 100% இவங்கள்ட்ட இருக்கு, பேர்ல மட்டும் மாற்றம். இப்படி இருந்தா என்ன என்ன அல்லாஹ்வுடைய அல்லாஹ் வந்து பாவங்களை மன்னிப்பானா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தௌபா என்பது அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த பக்குவத்தை நாம் என்ன செய்யணும், பெறணும். சரி, அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌபாவை பற்றி நிறைய இடத்துல அல்லாஹ் பேசுறான். அதுல ஒரு இடத்துல யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, நீங்கள் முழுமையான முறையில் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேளுங்கள், மீட்சி பெறுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த தௌபால வந்து தூய்மையான முறையில் இருக்கணும். இந்த தௌபால வந்து தூய்மையான தௌபா, பொய் தௌபா அப்படின்னு இருக்குது. தௌபாலேயே பொய் இருக்குது, தௌபாலேயே உண்மைந்து இருக்குது. உண்மை தௌபா, பொய் தௌபா, அது என்னங்க? உண்மை தௌபா, பொய் தௌபா? அல்லாஹ் இங்க அப்படிதான், தௌபத்தன் நசூஹா, நீங்க தூய்மையான முறையில் அந்த தௌபாவை அல்லாட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்படின்னு சொன்னா இந்த உண்மையான தௌபான்னு சொல்றது என்னன்னு தெரியுமா? ஒரு தவறை செஞ்சுட்டு அதுல அல்லாட்ட வந்து ஒப்புக்கொண்டு, இனிமேல் யா அல்லாஹ் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு இந்த இஹ்லாஸோட மன தூய்மையோட செய்யக்கூடிய தௌபா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான தௌபா. இனி அதை செய்ய மாட்டேன். இன்னொரு தௌபான்னு சொன்னமே பொய் தௌபா, அந்த தௌபா எப்படி தெரியுமா? அது வந்து இப்போதைக்கு இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிடுவோம், அடுத்த தடவை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தப்பு செஞ்சா அதுக்கப்புறம் அதை பார்த்துடும், இன்னைக்கு இது போதும், நாளைக்கு மற்றதை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நேரமும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்புகளை செஞ்சுட்டு எல்லாம் மன்னிச்சிரு, தௌபா, நீ மன்னிக்க கூடியவன் அல்லவா, அதெல்லாம் என்ன செய்வார் கேட்ப, தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. அப்போ செஞ்சுட்டு செஞ்சுட்டு தௌபா செஞ்சா இது பேர் உண்மையான தௌபாவா? இல்லை, நிறைய மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த நிலை தான் இருக்கும். அப்போ இது வந்து பொய் தௌபா, இதை ஏற்றுக்கிட மாட்டான். இது எப்போ வரைக்கும் நீடிக்கும்? மூத்து வரைக்கும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான் பாருங்க, உண்மையான தௌபாவை கலப்பற்ற முறையில நீங்க தௌபா செய்யுங்கள், அஸா ரப்புக்கும் ஐயு கஃபிர அன்கும் சையாதிக்கும் வ யுதுஹிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். நீங்க தௌபா செய்யறதுனால அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? உங்களுடைய இரட்சகன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடும், உங்களை சுவர்க்க சோலைகளிலே நுழைவிக்க கூடும். எனவே நீங்க தௌபா செய்தா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். இப்போ இதுல பாருங்க, இந்த பொய் தௌபா இருக்கு பாருங்க, கடைசி வரைக்கும் செய்துட்டு பாவத்தை செஞ்சு மன்னி கேட்கறது, அல்லாஹ் இவங்களுக்கு தௌபாவே கிடையாதுன்னு சொல்றான். வலைசதி தௌபத்து லில்லதீன யஅமலூன சையாத் ஹத்தா இதா ஹலர அஹதுஹுமுல் மௌத் கால இன்னி துபுதுல் ஆன். அவர்களில் ஒருவருக்கு எப்படின்னு சொன்ன, மௌத்து வர்ற வரைக்கும் தப்பு செய்யறது தௌபா கேட்கிறது, தப்பு செய்யறது தௌபா கேட்கிறது. எல்லாம் இப்ப தௌபா செஞ்சிட்டார், எப்படி சொல்லுவோம், இன்னி துபுத்துல் ஆன் அல் ஆன், எல்லாம் இப்ப தௌபா செஞ்சிட்டேன், இப்ப தௌபா செஞ்சிட்டேன்னு சொல்றது. இவங்களுக்கு தௌபாவே கிடையாது போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் துரத்தி விட்டுருவான். அப்போ இஹ்லாஸோட அறியாம சில தவறு செஞ்சிட்டோம், சூழல் கைதினால தப்பு செஞ்சிட்டோம், யா அல்லாஹ் இந்த தவறை நான் திரும்ப செய்ய மாட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு தௌபா உண்டு. அது அல்லாஹ் என்ன செய்யறான், சூரத்து நிசா 4:17 அல்லாஹ் சொல்றான், இவங்களுக்கு தௌபா இருக்கு. இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன சூஅ பிஜஹாலா, அறியாமையில ஒரு தப்ப செஞ்சிட்டாங்க, அதை செஞ்சிட்டு பிறகு சும்மா யதூபூன மின் கரீப், உடனே அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிட்டாங்க. இப்படி செஞ்சா ஃபௌலாயிக்க யதூபுல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் இவர்களுக்கு தான் மன்னிப்பு வழங்குவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்துல என்ன செய்யறான்னு சொல்றான். பண்பந்த சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய தவறு அறியாமையில் செய்யும் போது, சூழ்நிலை கைதியாக செய்யும் போது, மனிதன் என்ற அடிப்படையில திடீர் என்று தவறு செய்யும் போது, உடனடியாக அல்லாஹ்விடத்தில ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து தௌபாவை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த தவறை செய்ய மாட்டேன் என்ற உறுதிமொழியோடு நம்ம என்ன செய்யணும், தௌபா கேட்கணும். அப்படி இருந்தாதான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை என்ன செய்வான், மன்னிப்பான் என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம தொழுகையை பத்தி சொன்னோம், இந்த தொழுகைக்கு முன்னல இருந்து தொழுகையினுடைய முடிவு வரைக்கும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய இபாதத்துகள் இருக்குது இல்லையா, இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய சிறுபாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒது செய்யறோம்ல, ஒது செய்யறதுல இருந்து வருவோம்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தவல்லா அல் அபுதுல் முஸ்லிமு அவில் முஃமினு ஃபஹஸல வஜஹு ஹரஜ மின் வஜஹி குல்லு கதீயத்தின் நலர இலைஹா பி ஐனைஹி மஅல் மாஇ அவ் மஅ ஆகிரி கத்ரில் மாஇ ஃபைதா ஹஸல யதைஹி ஹரஜ மின் யதைஹி குல்லு கதீயத்தின் கான பதஷத்ஹா யதாஹு மஅல் மாஇ அவ் மஅ ஆகிரி கத்ரில் மாஇ ஃபைதா ஹஸல ரிஜ்லைஹி ஹரஜத் குல்லு கதீயத்தின் மஷத்ஹா ரிஜ்லாஹு மஅல் மாஇ அவ் மஅ ஆகிரி கத்ரில் மாஇ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க பாருங்க, ஒரு உது செய்யறார், உது செய்யும் போது முகத்தை கழுவுறாருங்க, நல்லா கவனிங்க, முகத்தை கழுவுறார். முகத்தை கழுவும் போது அவர் அந்த என்னெல்லாம் கண்ணால பாவம் செஞ்சாரோ அந்த பாவங்கள் எல்லாம் அப்படியே அந்த தண்ணீரோட கரைஞ்சு ஓடிடுது. சுபஹானல்லாஹ். உது செஞ்சா முகத்துல உள்ள பாவம் மன்னிக்கப்படுது, சின்ன சின்ன பாவங்கள். அல்லது கடைசி சொட்டு அந்த நீரோட மட்டும் இல்லாம, அல்லது கடைசி சொட்டு சொட்டா வடியும் பாருங்க, அதுல இவருடைய சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடுத்தது என்ன, கைய ஒருவர் கழுவுறாரு உது செய்யும் போது. கைய கழுவும் போது அவர் எதெல்லாம் பிடிச்சாரோ, தப்பா பிடிச்சாரோ, எதை பிடிக்க கூடாதோ அதெல்லாம் பிடிச்சாரோ, அந்த பாவங்கள் எல்லாம் கையிலேந்து போகக்கூடிய தண்ணீர்லேருந்து வெளியாகுது. அல்லது அது கண் தண்ணியை வந்து சொட்டு சொட்டா வடியும் பாருங்க, அதுலேருந்து அவருடைய சின்ன பாவங்கள் போய் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுத்தது என்ன, காலு, காலுகளை கழுவுறோம், காலை கழுவும் நல்ல கழுவணும். இந்த காலை கழுவும் போது அவர் வந்து எந்த இடத்துக்கு போகக்கூடாதோ அந்த இடத்துக்கு போயிருப்பாரு இல்லையா, அந்த பாவங்கள் எல்லாம் காலிலேந்து வெளியேறக்கூடிய தண்ணியிலிருந்து அந்த பாவங்கள் கரையுது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல பாக்கிறோம், இன்னொரு ஹதீஸ்ல பாக்கிறோம், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் தவல்லா ஃபஹஸனல் வுதுஅ ஹரஜத் கதாயாஹு மின் ஹத்தா தஹ்ருஜ அல்ஃபாரிஹி மின் ஜஸதிஹி. அதாவது எவர் ஒருவர் ஒது செய்து அந்த ஒதுவை அழகா ஆக்குறாரோ, ஒது செய்யற மாதிரி செய்யணும், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு தந்தாங்களோ அப்படி ஒது செய்யணும். இப்படி ஒது செஞ்சியா அப்புறம் என்ன ஆகும்னு சொன்னா, அவருடைய உடம்பிலிருந்து அவருடைய அந்த நகத்திற்கு கீழே இருக்கு பாருங்க, அதுல உள்ள பாவங்களும் கூட மன்னிக்கப்படும். சுபஹானல்லாஹ். கொஞ்சம் செஞ்சு நான் நகத்தோட ஒட்டிட்டு இருக்கிற அந்த அழுக்கு இருக்குதா இல்லையா, அந்த மாதிரியான பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும், அதுவும் வெளியே இருக்கின்றன அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறான் சொல்றான். இப்ப இவ்வளவு பாவங்கள் சுபஹானா, அப்ப உது செஞ்சிட்டாலும் இந்த இதெல்லாம் என்ன செய்ய மன்னிக்கப்படும். அடுத்தது என்ன, பள்ளி வாசல்ல வந்து நம்ம போய் உட்கார்ந்து தொழுகைக்காண்டி வெயிட் பண்றோம் பாருங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு இடையில வெயிட் பண்றோம். இப்ப நம்ம வெயிட் பண்றதே கிடையாது, மூணாவது ரக்கத் நாலாவது ரக்கத் தான் வந்து இறங்கி வந்து சேர்றது இதா இல்லையா. தொழுகைக்காவே முன்கூட்டியே உது செஞ்சு சுண்ணத்தை தொழுதுட்டு உட்கார்ந்தா அதுக்கு இப்ப சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும். மட்டும் இல்லாம வானவர்கள் துவா செய்வாங்களா, எல்லா ஒரு பாவங்களை மன்னிச்சிரு, உங்களை பாவங்களை மன்னிச்சிருண்டு. அப்போ இந்த நிலைமை நம்ம கிடைக்கணும். அப்போ தொழுகை எதிர்பார்த்திருக்கணும். அடுத்தது என்ன, தொழுகை எதிர்பார்த்தது மட்டும் கிடையாது, கடைசி வரைக்கும் நம்ம சலாம் கொடுத்துட்டு நம்ம இருந்தோம் சொன்னா அப்போ சின்ன சின்ன பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும் அப்படின்றதை நம்ம என்ன செய்யணும் பாக்குறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். இது எல்லாம் சரி, ஆனா தொழுகையாளியா இருந்தும் பாவங்களை செய்யறாங்க, எல்லா இபாதத்தும் இருக்கும் ஆனா பாவம் செய்யறாங்க, இவங்களுக்கு என்ன நிலைமை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள்ல ஒரு மனிதன் வருவான், அவன் தான் முஃப்லிஸ். முஃப்லிஸ் சொன்னா ஓட்டாண்டி, ஒண்ணுமே இல்லாம, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கருத்து ஓட்டாண்டி. அப்படின்னா சஹாபாக்கள் கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு தெரியுமா, அத்ததுரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சாபாக்கள் சொன்னாங்க, யார்கிட்ட திருகம் இல்லையோ, தீனார் இல்லையோ, காசு இல்லையோ, அவன் தான் ஓட்டாண்டி அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, இந்த இடத்துல அவன் கிடையாது, இந்த இடத்துல யார் தெரியுமா, தொழுகையோட கொண்டு வருவான், நோம்பும் கொண்டு வருவான், ஜகாத்தையும் கொண்டு வருவான், எல்லாம் அமலும் செஞ்சுக்கிட்டு வருவான். ஆனா வந்தா அவனுடைய பரிதாப நிலை என்னன்னு தெரியுமா, ஒண்ணுமே இல்லாம அவன் வந்து ஒரு பெரிய பாவியா மாறி நரகத்துக்குள்ள நுழைஞ்சு போயிருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது எப்படி அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகை எல்லாத்தையும் இபாதத்தையும் கொண்டு வந்ததோட அவன் இன்னொருத்தனுக்கு தப்பு பாவம் செஞ்சிருப்பான், இன்னொருத்தனை திட்டி இருப்பான், இன்னொருத்தனுடைய காசை வந்து திருடி இருப்பான், இன்னொருத்தனை வந்து கோல் பேசி இருப்பான், இப்படி செஞ்சிருப்பான். அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான், யாரு இந்த இவன் தான் என்ன அநியாயம் செஞ்சான், இவன் தான் என்னுடைய காசை திருடனா, இவன் தான் என்ன அப்படியா. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, இவனுடைய நன்மை செஞ்சு கொண்டு வந்தானா இல்லையா, அதை கொண்டு வந்து இவன்கிட்ட தலையில கட்டு, யார்கிட்ட யாரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தானா அவன் தலையில போடும், சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுருவாங்க. போட்டதுக்கு பிறகும் அடுத்த இன்னும் ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தா இவன்கிட்ட நன்மையை கொடுக்கற அளவுக்கு இவன்கிட்ட ஒரு நன்மையும் இருக்காது, எல்லாம் முடிஞ்சு போயிரு, எல்லாத்தையும் கொடுத்துருப்பான் ஆனா அவன்கிட்ட நன்மை இருக்காது. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, வந்தவன் இருக்கிறானா இல்லையா, யாரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாலும் அவன்கிட்ட தீமை இருக்கும் பாத்தீங்களா, தீமை நிறைய செஞ்சிருப்பான், அந்த தீமையை நீ இவன்கிட்ட தலையில கட்டு அப்படின்னு சொல்லி அவன் தீமையை வந்து இவன்கிட்ட கொடுத்து இவன் அந்த தீமையை தலையில சுமப்பான், கடைசியில அவன் நரகத்துக்கு நுழைந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்ப கொஞ்சம் செஞ்சு பாருங்க, இங்க எல்லா இபாத் தொழுகை எல்லாம் இருந்தும் நரகத்துக்கு போறான இவன் தான் ஓட்டாண்டின்னு சொன்னாங்க. அப்ப இங்க என்ன விளங்குதுன்னு சொன்னா, சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்படின்றதுக்காக வேண்டி பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது. பாவங்களை செஞ்சுக்கிட்டு இபாத செஞ்சுக்கிட்டோம், பொய்த்த உபாவை செஞ்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு அங்க மாட்டிடும். அதனால நல்ல காரியங்களை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. நல்ல காரியங்களை செய்தோடு மட்டும் இல்லாம தீய காரியங்களை சுத்தமா விட்டுருங்க. குர்ஆன சுன்னாவை பின்பற்றுங்க, இபாதத்தோட வாழுங்க. குறிப்பாக தாவா பணியில ஈடுபடக்கூடிய மக்கள் நல்ல ஒரு அமைப்புல இன்ஷா அல்லாஹ் செயல்படுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது சிறுபாவங்கள் மட்டுமல்லாமல் நாம் தௌபா செய்த பெரிய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் சொர்க்கச் சோலையிலே நுழைவிக்க செய்வானாக என்று கூறி இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.